ஐந்துகரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இடம் இறைவோடும் என்றான். நந்தி மகன்தானே ஞானப்பொழுதும் தானே குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை இருந்த மகப்பாதங்கள் மெய்வெகுன்றா விழிக்கு துணை முருகாயிரும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணையவன் பன்னிரதோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரன் விழிக்கேறலுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடஞ்சுண்டு எமக்க வழிவிடக்க வழிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ்நகர் குழிக்கே எழுந்தும் கயவகமோ என்ன கூட்டியதையே. எல்லாம் வல்ல இறைவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. அப்படி ஆரம்பிக்கும் போது கோயிலுடைய நிர்வாக பெருமகனாக ஒருவர் வந்தார். 18 திருமுறை நேற்றோடு முடிந்து விட்டது, இன்றைக்கு என்ன 13வது திருமுறையா என்றார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ஏதோ கபாலியே கேட்பது போல இருந்தது. இல்ல இது 12வது முறையில ஒரு பகுதியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அந்த வரும்போது பாத்தீங்கன்னா அடியார்பூர் மக்கள் அமர்ந்த இருக்கை எல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது. அடியார்பூர் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு வெளியிலிருந்து வந்த பொருள் நம்மை விட்டு விலகும். நம்மிடத்திலேயே இருக்கக்கூடிய பொருள் நம்மை விட்டு விலகாது. அதை உணர்த்துவது போல இந்த குறிப்பு இருந்தது. கோயிலுக்கு வந்த இருக்கைகள் போயிடுச்சு, ஆனா கோயில் இருக்கு. அதுபோல நாம வந்த போது வந்த உயிர் ஆன்மா இருக்கும். வந்து வந்து நாம போஷிச்சு போஷிச்சு வளர்ந்த இந்த உடம்பு போயிடும், வளரும், குறையும், தேயும், மடியும், போயிடும், இல்லாம போயிடும். அப்போ அதுக்கு என்ன நடக்கும்? இங்க இருக்கிற சேர், இங்க இருந்த இருக்கைகள்லாம் வேறொரு இடத்துல இருக்கைகளா போய் உட்காரும். அதுபோல இந்த உயிருக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கும். உடம்பு எடுக்கின்ற போதெல்லாம் இது என்ன செய்யும்? நாமே இந்த உடம்பை எவ்வளவு சௌக்கியமா பாத்துக்கலாம் அப்படின்னே நம்ம யோசிக்கும். ஆனா நம்மளோட வேலை என்ன தெரியுமா? எது ஸ்திர வஸ்துவோ அதை சரியா பார்த்துக்கணும். நாம தான் உடம்ப சரியா பார்த்துக்கிறதுக்கே கவனம் எடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப வெக்கையா இருக்குது, ஃபேன் கீழே உட்காரலாமா, கால் மடிச்சு உட்கார முடியல, ஒரு சேர் கிடைக்குமா, ஏசி போடலாமா, கையில விசிறி எடுத்துக்கிட்டு வரலாமா, சில் தண்ணி குடிக்கலாமா, இப்படி இந்த உடம்பையே போஷிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடம்பு குறைஞ்சா தேஞ்சா நலிஞ்சா கவலைப்பட்டிருக்கோம். ஆனா பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய இந்த ஆன்மா உயிர் வளரவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை, தேயவும் இல்லை, எதுவுமே ஆகாம உள்ளுக்குள்ள அப்படியே அமைதியா உட்கார்ந்து. சுவாமி கிருஷ்ணர் சொல்லுவார், இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, சுவாமி கிருஷ்ணர் சொல்வார், சுத்த சாட்சியாக உள்ளே அமர்ந்திருக்கிறது. சுத்த சாட்சியா உள்ளே அமர்ந்து நாம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போகுது. இந்த ஒரு நிர்வாகமும் ஒண்ணு பண்ணோம்னா, கம்பெனி ஒண்ணு வச்சோம்னா, அதுக்கு அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருப்பார், ஆடிட்டரும் ஒருத்தர் இருப்பார். இவர் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கொடுத்தா அதன் பேஸ்ட் ஆன் த ட்ரையல் பேலன்ஸ் அவர் வந்து பேலன்ஸ் ஷீட் போடுவார். அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எதெல்லாம் அடுத்த வருடம் கணக்குல கண்டினியூ ஆகும். போன வச்சு இவருக்கு நாம மெட்டீரியல் அனுப்பிச்சிட்டோம், ஆனா அவர் பணம் தரல. சில பேர் அட்வான்ஸ் பே பண்ணிருப்பாங்க, நாம மெட்டீரியல் அனுப்பி இருக்க மாட்டோம். இதெல்லாம் திரும்ப அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும். அப்படிதாங்க இந்த பிறப்பு. இந்த பிறவியில எதெல்லாம் யார்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு மெட்டீரியல் அனுப்பாம விட்டுட்டோமோ, அடுத்த வருஷம் அடுத்த பிறப்புல அவங்களுக்கெல்லாம் நம்ம மெட்டீரியல் அனுப்பணும். இந்த வருஷம் யாரெல்லாம் நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கிட்டு பணம் தராம ஏமாத்திட்டாங்களோ அவங்கெல்லாம் அடுத்த வருஷம் நம்ம கிட்ட பணத்தை கொடுப்பாங்க. மெட்டீரியல் ஆல்ரெடி சப்ளைடு. இதான் இதான் சுத்த சாட்சியா உட்கார்ந்து ஒரு ஆடிட்டர் மாதிரி, ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி இந்த ஆன்மா செஞ்சுக்கிட்டு இருக்குது, எடுத்துக்கிட்டு போகுது. அடுத்த பிறவிக்கு நீ இங்க இருக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கணும், இவங்க இவங்களை பார்க்கணும், கபாலீஸ்வரர் கோயில பேசணும், கபாலீஸ்வரர் கோயில பேச்ச கேட்கணும், இப்படி எல்லாம் ஒரு சில வேலைகளை நமக்கு பணிச்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா என்ன ஆயிடும்? அக்கௌண்ட்ஸ் நில்லாயிடும். சுவாமியுடைய திருவடியை அடைந்துக்கலாம். நமக்கு தான் அக்கௌண்ட்ஸ் நில்லா இருந்தே பிடிக்காதே இல்ல. பேங்க் பாஸ்புக் எடுத்தா அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, பேங்க் பாஸ்புக் பார்க்கணும், எனக்கு மேல எப்போதும் பேலன்ஸ் வச்சு வச்சு பழக்கப்பட்ட எனக்கு அது வந்து கவலையாயிடுச்சு. நான் எங்கேயோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையிலும் தோணுது அப்படின்றாரு. I have to recheck my performance once again அப்படின்றாரு. என்னுடைய செயல்பாட்டினை நான் திரும்பவும் மீட்டு பார்க்க வேண்டும். நான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் வேண்டாம், இந்த வங்கி கணக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, அது இல்ல உங்க வாழ்க்கை, அது இல்ல, அதை வச்சுக்கிட்டு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அதை எடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதுபோல இந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டு உடலை பூஜிப்பதால் பயனில்ல, இந்த ஆன்மாவை போஷித்து உடம்பை போஷித்து வைத்திருக்கக்கூடிய பலன் வழியாக ஆன்மாவை போஷிக்கவும். கற்றதனால் ஆய பயன் என்பது வாழறிவன் நற்றாடு தொடா எனி. கல்வி கற்றதனுடைய பயன் என்ன? இறைவனை வணங்குவது. உடம்பு எடுத்ததனுடைய பயன் என்ன? உடம்பினை வளர்ப்பதனுடைய பயன் என்ன? இறைவனை வணங்குவது. இந்த ஒரு தகவலை சொல்ற நாயனார் தான் இடங்கழி நாயனார். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், அதை எங்க வளருமோ கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர், சகோதரி, ஒரு சகோதரர், சகோதரி, அவங்களுக்கு 2001 2001 அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க. அக்கா தம்பி அவங்க வீட்டில் வந்த பெரியவங்க உங்களுக்கு 10,000 தரேன் 2001 நீங்க அதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு 10,000 கொடுத்த உடனே அக்கா என்ன பண்ணாங்க, அப்போ பவுன் வந்து 3,600 ரூபாய். நான் சொல்றது ஒரு பவுன், ஒரு கிராம் இல்ல, ஒரு பவுன், 8 கிராம் சேர்ந்த ஒரு பவுன் 3,600 ரூபாய். இப்ப 1.5 கிராம் கூட வாங்க முடியாது 3,600 ரூபாய் எடுத்துக்க போனீங்கன்னா, 1.5 கிராம் கூட வாங்க முடியாது 3,600 ரூபாய் சொல்லி எடுத்துட்டு போன 10,000 ரூபாயில நல்ல 3 பவுன் மேற்கொண்டு போட்டு ஒரு சங்கிலி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அக்கா தம்பி என்ன பண்ணாரு, ஐயோ எட்டக்க யாரோ ஒரு நண்பர் சொன்னார்னு சொல்லி 1/2 கிரவுண்டு 10,000 ரூபாய்க்கு தராங்க, மேல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நீங்க போட்டுக்கணும், எப்படி இந்த அம்மா 3 பவுனுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் போட்டாங்களோ அதுபோல இந்த 1/2 கிரவுண்டு நிலத்துக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தொகையை போட்டு 10,000 ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாரு தம்பி. அக்கா 5 வயசு மூத்தவங்க, 5 வருஷம் தம்பிக்கு முன்னால இந்த பூமிக்கு வந்தவங்க, அவங்களுக்கு இந்த தம்பியை காட்டிலும் அதிக அனுபவம் இருக்கும்னு நாம நினைச்சுட்டு இருப்போம், தம்பிக்கு குறைவான அனுபவம் தான் இருக்கும்னு நாம சொல்லுவோம். ஆனா 2001 10,000 ரூபாய் கிடைச்ச உடனே 3 பவுன் சந்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க 10,700 ரூபாய் போட்டு. இந்த பையன் ஒரு 1/2 கிரவுண்டு வாங்கி வச்சான். 2012 ஒரு 11 வருஷம் கழிச்சு இந்த பையனுடைய 10,000 ரூபாய் 26 லட்சமா மாறி இருக்கு. இந்த அம்மாவோட 10,800 ரூபாய் இருக்குல்ல, அது 75,000 மாறி இருக்கு. இந்த அம்மா கூட நீங்க கொஞ்சம் கேட்டாரு, சார் நீங்க அப்படி கணக்கு பார்க்க கூடாது சார், அந்த 12 வருஷமும் 3 பவுன் சங்கிலிய அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. கரெக்ட் தான், கரெக்ட். அந்த அனுபவத்துக்கான விலை 25 லட்சமா இல்ல, 1/4 கோடி இல்ல. இந்த தம்பி 10,000 ரூபாய்க்கு போட்டது 26 லட்சம் ஆயிடுச்சு, இது 75,000 தான் ஆகுது. அப்போ நம்முடைய பணத்தை ஒரு சரியான முதலீட்டில் வைக்க வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு இருக்கு, இயல்பா இருக்கு. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, அனுபவம் இருக்குன்னு சொன்னா அந்த நிறைவோடு இருக்கணும்ல, சே நானும் தப்பு பண்ணிட்டேன்டா, உன்னோட சேர்ந்து அப்பவே நான் அந்த 10,000 ரூபாய லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேனா, இன்னைக்கு இதுலேருந்து இது வரைக்கும் தங்கமாவே போட்டுட்டு இருந்துக்கலாம். அப்போ நிறைவு போயிடுச்சா, 3 வருஷம் அனுபவிச்ச நிறைவு போயிடுச்சு. எப்போ அது 26 லட்சம் தம்பிக்கு, சொந்த தம்பிக்கு வந்த உடனே அக்காவுக்கு நான் இத்தனை நாள் போட்டுட்டு இருந்தேன் பவுன்னாலேங்கிற நிறைவு போயிடுச்சு. அப்போ நம்முடைய பணத்தை நல்ல விதமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? ஆசை இல்லாதவங்க யார் சொல்லுங்க? நல்ல விதமா இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல லெவல்ல இம்ப்ரூவ் ஆகணும். இதுல ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. நீங்க கொஞ்சம் புள்ளி விவரங்கள் தெரிந்தவர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில ஒரு பழக்கம் உண்டு, ஏற தொடங்குற அன்னைக்கு வாங்கணும், இறங்க தொடங்குற அன்னைக்கு வித்துடணும். இது நுட்பம். ஏற தொடங்குற அன்னைக்கு வாங்கணும், இறங்க தொடங்குற அன்னைக்கு அதே ஷேர் வித்துடணும். சில நேரம் கைக்கு ஷேர் சர்டிபிகேட்டே வராது, அப்படியே அக்கௌண்ட்ஸ்லயே டிரான்சாக்ஷன் ஆகி நமக்கு லாபம் வந்துடும். இப்படி சிலர் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுல இப்படி சிலர் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பங்கு சந்தையில. அது ஏஜென்டா இருக்கிறவங்க, நான் ஏஜென்ட் கமிஷனை பத்தி சொல்லல, வாங்கி விற்கக்கூடியவர்களே இப்படி லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உடம்பை வச்சு, நம்முடைய அறிவை வச்சு நாம கொஞ்சம் கூடுதல் லாபம் பார்க்கணும்னு தான் நம்மளோட இயல்பு இல்லையா? கொஞ்சம் அதிகமா லாபம் பார்க்கணும், மற்றவங்களை காட்டிலும் நான் கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு மார்க் தட்டிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. நான் என்னையும் சொல்றேன், தட்டிக்கணும்னு ஆசை. நான் கரெக்டா எய்ம் பண்ணேன் சார், நான் கரெக்டா எய்ம் பண்ணேன். இன்னிலேருந்து ஏறும்னு நினைச்சு வாங்கினேன், கரெக்டா 22 ரூபா போச்சு. நாளையிலேருந்து இறங்கும்னு நினைச்சேன், அது 36 ரூபா இறங்கிச்சு. இடையில விட்டுட்டேன், நல்ல லாபம் பார்த்தேன். சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. நல்ல ஏரியாவா பார்த்து வாங்கணும் சார். சும்மா எல்லா இடத்துலயும் பிளாட்டை வாங்கிட முடியாது. 10,000 ரூபாய்க்கு வாங்கின தம்பிக்கு 26 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா அது மெயின் பிளேஸா பார்க்கணும். அதுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா பார்க்கணும், பிளே கிரவுண்ட் இருக்கா பார்க்கணும். இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் சர்டிபிகேட் கரெக்டான பார்க்கணும், லீகல் சர்டிபிகேட் பார்க்கணும், யார்கிட்ட இருக்கு சொத்துன்னு பார்க்கணும், லீகல் சர்டிபிகேட் வாங்கணும், நோ ஆப்ஜெக்ஷன், எல்லாத்தையும் பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். இவ்வளவு குழப்பம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு தப்பினாலும் 10,000 ரூபாயும் காலி, 10,000 ரூபாயும் காலி, 26 லட்சம் எப்படி வரும்? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா, யாராவது ஒருத்தர் குடிசையை போட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். வளரும்னு சொன்ன ஒரு விஷயத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கு. 3 பவுன் சங்கிலியை வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னா ஒரு பிரதோஷத்துல கூட சாமியை நிம்மதியா கூப்பிட முடியல, சங்கிலியை கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சுவாமியினுடைய திருவடியை பத்த வந்த இடத்துல சங்கிலியை பிடிச்சுக்கிட்டே சாமியை பார்க்க வேண்டியதா இருக்குது. என்னங்க இப்படி கைய வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தீங்க? சாமி மேல அவ்வளவு ஈடுபாடா? அட, நீங்க வேற 3 பவுன் சங்கிலி போனா இன்னைக்கு உள்ள நிலைமையில 75,000 காலி. இப்படியே வா. அப்ப சாமியோட திருவடியை நினைவே இல்ல. 3 பவுன் சங்கிலி. அப்ப நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலையில இருக்கணும். நல்ல நிலையில நாம நம்முடைய முதலீட்டினை செய்ய வேண்டும். இதாக லைஃப், நல்ல முதலீடா செய்யணும். பையனை தான் படிக்க வைக்கிறோமே, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சார் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றாங்க. குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு முதலீடு. நாம சாப்பிடுற சாப்பாடு ஒரு முதலீடு. நாளைக்கு ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு இன்னைக்கே நாம போடுற ஒரு முதலீடு. நாம படிச்ச படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பா அம்மா கொடுத்த பேசிக் ஃபண்ட், முதலீடு. இந்த சீட் மணிவாங்கல அது. அப்போ வாழ்க்கை முழுக்க முதலீட்டுல தான் இருக்குது. எங்க இந்த முதலை எங்க முதல் செலுத்துறோம் அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை. சில சமயம் வீட்டுக்கு வேலை செய்வாங்க சில பேர், ஓடா செய்வாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு எல்லாரையும் அலுவலகத்துக்கு கிளப்பி விட்டு எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப அதிகப்படியா வேலை செய்வாங்க. யாராவது வந்தாங்கன்னா, ஏங்க நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, நீங்க எங்க வேலை? நான் ஒரு வேலையும் பாக்கலீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் நான் வீட்டுல இருக்கிறேன் பாங்க. இல்ல, இத்தனை பேர் வேலை பார்க்கறதுக்கு அவன்தான் காரணம். 63 நாயன்மார்கள் 3 பெண்மணிகள் தான். உடனே பாருங்க, பெண்களுக்கு 63 நாயன்மார்கள் இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மிச்சம் இருக்கிற 60 பேர் நாயன்மாரா இருக்கிறதுக்கு காரணம் 60 பொம்பளைங்க. அப்ப அவங்களுடைய சதவிகிதம் தான் அதிகமா இருக்குது, அவங்களுடைய தியாகம் தான் அதிகமா இருக்குது.
நம்மால் துண்ட ஒருவரை தோல்ல போட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துக்கிட்டது ரட்சித்தது அந்த அம்மா தான். அதனால 60 பேரோட தியாகம் தான் பெருசு. நிறைய நாயன்மார்க்கு சுவாமி ரிஷபாரூடரா காட்சி கொடுத்தது ஏன் தெரியுமா? உன் குடும்பத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சு போகிறதுக்காக ரிஷபாரூடரா காட்சி கொடுத்திருக்கிறார். உமையொரு பாகனாக அவன் இருப்பது என்ன தெரியுமா? இறை எல்லாரும் நல்லா இருக்கிறவங்களுக்காக உமையொரு பாகனாக அவன் காட்சி தருகிறான். இப்போ இந்த முதலீட்டு விஷயத்துக்கு வருது. நாம முதலீடுகள் எல்லாம் ஒழுங்கா பண்றோமா? மூச்சு இழுத்து விடுறோம்ல. சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட சோசாமி ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்படி வச்சுக்கணும், எப்படி இழுக்கணும், எப்படி வச்சுக்கணும், எவ்வளவு நேரம் விடணும், 1:2:1 இல்ல 1:4:2. இது கணக்கு. இந்த வினாடி மூச்சு இழுத்து உள்ள வச்சு வெளியே விடணும், இது கணக்கு. இது ஒரு முதலீடு. ஏன் மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணி இதயத்தை சுத்தமாக்கி வச்சிருந்தீங்கன்னா, உடம்ப சுத்தமாக்கி வச்சிருந்தீங்கன்னா அது நல்ல வேலை செய்யும். 90 வயசையும் யாரையும் பிடிக்காம, யாரும் பிடிக்காம, எதையும் பிடிக்காம நல்லா நடந்து வரலாம். 90 வயசுலையும் யாரும் பிடிக்காம, எதையும் பிடிக்காம, நமக்கு யாரையும் பிடிக்கல அது வேற விஷயம். 90 வயசுல நான் யாரையும் பிடிக்காமன்னு சொல்றது விரும்பாமல் இல்ல, பிடித்துக் கொள்ளாமல். யாரையும் பிடிக்காம, எதையும் பிடிச்சிக்காம, யாரும் பிடிக்காம 90 வயசு நல்லா வரலாம். கோலை வீசி புதாமை நடப்பறே கைவழி தேசிய வேணாம் இல்லை. அப்போ நல்ல முதலீடு செய்யணும். சாப்பாடே பாருங்க, நல்லா சாப்பிட்டா நம்ம ஆட்கள் கணக்கு வச்சுக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டா நல்ல படிப்பு வரும், வெள்ளைக்காய சாப்பிட்டா அறிவு வளரும். இத உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இதை கேட்டுக்கிட்டு, அம்மா வெண்டைக்காய் கறிய முதல் செய்யுங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளருமா? எங்க அப்பா சிரிக்கிறாரு. ஏம்மா சிரிச்சீங்க? டேய், அது இருக்கிறவனுக்கு தாண்டா வளரும், அறிவு இருந்தாதான் வளரும். முதலீடு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கின்றவர்களால தான் முதலீடு செய்ய முடியும். இன்னைக்கு வந்தத இன்னைக்கே செலவு பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது நடக்கும், அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கிடையாது முதலீடு. பல்கி பெருகாது. முதலீடு செய்வோம், நிறைய முதலீடு செய்வோம். செய்யற முதலீட நாமளே அனுபவிக்கணும்னு நினைச்சா நம்மள மாதிரி பைத்தியக்காரன் கூறுவதற்கு ஒத்தர் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வைங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் சாப்பிடுவேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், யாரும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிடுவேன், பேங்க்ல வச்சுக்கிடுவேன், எனக்கு தேவையான போது ஏடிஎம்க்கு போய் பணத்தை எடுத்துட்டு எனக்கு தேவையான அளவு செலவு பண்ணுவேன், எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிடுவேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சா சாமி என்னை வாழ விடமாட்டேன். நான் சம்பாதிக்கிறேன், எல்லோருக்கும் கொடுத்து விடுறேன், நானும் பயன்படுத்தி நானும் பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கிறாயா? வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், எப்படி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே தெரியல. எப்ப நமக்கு எல்லாம் கஷ்டம்னு ஒண்ணு இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல போல இருக்கே. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா, எப்ப பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், கோயிலுக்கு போறேன்னா எங்கும் ஏதோ பண்றான், ஏதோ நடக்குது. சில பேருக்கு அப்படி தோணிடும். அப்படி சொன்னா இதுக்கு பேர் சொல்றாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. இப்படி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, சப்போஸ் அவங்க நம்மளை பார்த்து கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, அது ஒன்றும் பண்ணாது. நான் சும்மா சொல்லி வைக்கிறேன், இதெல்லாம் இயல்புல இருக்கிறதுனால கண்டிஷன் கிடையாது. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டீங்கன்னா யாராவது நம்மளை பார்த்து பொறாமப்பட்டா அந்த பொறாம அவங்களையே சென்று தாக்கிவிடும். யாராவது நம்மளை திட்டினா அது அவங்களுக்கே போயிடும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், அது அவங்களுக்கே போயிடும். வெள்ளச்சட்டை போடும்போது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டா நாம எங்கேயும் தட்ட வேண்டாம், அது அழுக்கு வராம அழகா கொண்டு வந்து சேர்க்கும், வீட்டுக்கு அழுக்கு வராம கொண்டு வந்து சேர்க்கும். அதை போல அதை சொல்லாம கரகர பற்றக்கூடாது, வெள்ளச்சட்டை வேற போட்டுருக்கேன். நம்ம சொல்லும் போதே அவசரமா சொல்லுவான், அதனால தான் யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கும் போது கூட நம்மளுக்கு நல்லா வாழ்க்கை தெரியாது, ஒரு சட்டை போட்டானா, ஏய் புது சட்டை கிழிச்சிடாத, புரிஞ்சு போச்சு கதை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, 10 வருஷம் போட்டுக்கோ அப்படி சொல்றது இல்ல. 1000 காலத்து பயிரு வீணாக்கிடாத, இது ஒரு வாழ்க்கை திருமணத்துல. 1000 காலத்து பயிரு உணர்ந்து நடந்துக்கோ, வீணாக்கிடாத. நான் சொன்னேன் ஏன் யார் வாழ்த்தல, நல்லா இருந்து வாழ்த்தேன். குறைவா பேசினீங்கன்னா நிறைவா வாழலாம், குறைவா பேசினா நிறைவா வாழலாம். அப்புறம் ரெண்டாவது, யாராவது ஒருத்தர் சொன்னா அதுக்கான பொருளை நேர்பட எடுத்துக்கணும். ஒரு பையன் பர்த்டே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன், பக்கத்துல ஒருத்தர் வந்து ஏன் அப்ப நான் நல்லா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு பையன் ஊருக்கு போறான், சந்தோஷமா போயிடுவான், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உடனே பக்கத்துல வழி எடுப்போம், வந்து செட் ஆஃப் பண்ண வந்தோம், அப்ப நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க கூடாது உனக்கு. இப்படி வேறு விதமான பொருள்கள்ல எடுத்துக்க கூடாது, ஒரு சொல்லினுடைய பொருளை நேர்பட எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நேரா குதர்க்கமா எடுத்துக்க கூடாது, குறுக்கு வழியில பார்க்க கூடாது. நீ அன்னைக்கு என்ன பொருள்ல சொன்ன அப்படின்னா கேட்க கூடாது, நேர்பட சொல்லுன்ற பொருளை நேர்பட எடுத்துக்கணும். அப்படி சில பேர் குதர்க்கமா சொன்னதை கூட நீங்க நேர்பட எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை நேராயிடும். குதர்க்கமா சொன்னவரோட வாழ்க்கை தான் புதர்ல இருக்கும். என்னைக்குமே அது ஒரு நுட்பம்ங்க, என்னைக்குமே அது ஒரு நுட்பம். குதர்க்கமா பேசக்கூடாது, அப்படி குதர்க்கமா பேசின பொருளை கூட நாம நேர்பட எடுத்துக்கிட்டோமா, பேசினவன் தான் சிக்கல் இருப்பான், கேட்க நாம உயர்த்தல. இது ஒரு முதலீடு, பேச்சு ஒரு முதலீடு. நான் முதலீடு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன். உணவு ஒரு முதலீடு, குழந்தைகள் ஒரு முதலீடு, நம்முடைய செல்வத்தை முதலீடு செய்கிறோம் அது ஒரு முதலீடு, அது பதவி பெறுகிறது அதிலேந்து வரக்கூடிய வட்டியை முதலீடு பண்றோம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் ஒரு முதலீடு. கேபிட்டல் கெய்ன்ஸ் சொல்லுவாங்க, சொத்து வரின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வரக்கூடிய ஈட்டக்கூடிய பணத்துக்கும் வரி உண்டு. இப்போ இந்த முதலீடெல்லாம் சேர்த்து ஆன்மீகர்களே, அவர்களை போன்ற சுவை மிகுந்த கூட்டத்தை நீங்க வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது, ரொம்ப சுவையான கேட்பார்கள். இரண்டாவது, இப்போ 12 திருமுறையுடைய அறிவினை அவர்கள் முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம்னா 12 நாளைக்கும் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம், சில நாள் 2 மணி நேரம் கூட கேட்டுருக்கீங்க. அப்படி வச்சா 24 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான முதலீட்டினை செய்திருக்கிறீர்கள். இப்போ இந்த முதலீட்டை பத்தி சொன்னா உங்க முதல் எவ்வளவு பல்கி பெறுவோம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, இந்த உடம்பை வச்சு பெறக்கூடிய செல்வத்தை முதலீடு செய்கிறோம், உடம்புக்கு உணவு போடுவது ஒரு முதலீடு, நேரத்தை செலவழிக்கிறோம் அது ஒரு முதலீடு, சொற்களும் கூட ஒரு முதலீடு, நாம பேசுற சொற்கள் ஒரு முதலீடு. என்ன சார் இது, சொற்கள் எப்படி முதலீடாகும் சார்? மைக் நல்லா வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி. செல்வத்தை பார்த்து ஐயா இது யூடியூப்ல வந்துருச்சு, ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவரை இன்னொரு முறை அது போல செயல்பட தூண்டும். அது போல ஒரு முதலீடு. வீட்டுல சமைச்சு வைக்கிறாங்க, நல்லா இருக்குதுமா, ரொம்ப நல்லா இருக்குது, நீ கட்டி கொடுத்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு மத்தியானம் அப்படின்னு சொன்னோம்னா மறுநாள் சுவையா இல்லைன்னா கூட சுவையா ஆயிடும், சுவையா இல்லைன்னா கூட சுவையா ஆயிடும், அது ஒரு முதலீடு. சில பேர் படிக்கவே மாட்டான் பையன், உங்க மிஸ் பார்த்தேன், நீ நல்லா படிக்கிறியா கிளாஸ்ல, எக்ஸாம் தான் எழுத மாட்டேங்கிறியா, மற்றபடி கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருக்கிறியா, ரொம்ப நல்லா படிக்கிறியா, நல்ல கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருந்தா உனக்கு, எல்லாம் உங்க மிஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க பையனுடைய நடத்தையில ஒரு பெரிய மாற்றம் தெரியும், பெரிய மாற்றம் தெரியும். அதுபோல மனைவியாக இருந்தால் கணவனோ, கணவனாக இருந்தால் மனைவியோ, அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை பத்தின புகார் பட்டியலை வாசிக்காதீங்க. அவருக்கு இது பிடிக்காது, அவரு இது இப்படி பண்ணா கோபப்படுவாரு, அவர் இதை இதை செஞ்சா சந்தோஷப்படுவாரு, அந்த அம்மாவுக்கு இதை செஞ்சா சந்தோஷமா இருக்கும், அவங்க இவ்வளவு நல்லவங்க அப்படின்னு ஒரு பத்திர கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் வெளியில சொன்னீங்கன்னா அவங்க அவங்கள நல்லவங்களாவே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கின்ற போது ஐயோ நம்ம இவ்வளவு கெட்டவங்களா இருந்தே இவங்க போய் நல்லதை சொல்லியிருக்கிறாங்களே, நல்ல விதமா நம்மளை சொல்லியிருக்கிறாங்களே, இனிமேலாம நாம நல்லவங்களா இருக்கணும்னு நமக்கு நாமே மாற்றம் கொஞ்சம் வரும். அதனாலதான் புறத்தோட்டத்துல ஒண்ணும் கிடையாது, ஏன் திருநீர் பூசுறோம், ஏன் குளித்து முடிச்சு சுத்த ஆடை எழுகிறோம், யாராவது ஒருத்தர் பார்த்தா வணங்குவாங்க, உள்ள இருக்கிற ஆன்மாவை தான் வணங்குறாங்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரத்துக்கு தான் அந்த மந்திரம் அந்த வணக்கம் போய் சேருது. ஆனா ஓ நம்மளை பார்த்து வணங்குறாங்க, நம்ம இதுக்கு தகுதியானவங்களா நடந்துக்கணும்னு எப்பவும் ஒரு சமயம் நினைக்க மாட்டோமா, எப்பவும் ஒரு சமயம் நினைக்க மாட்டோமா, அதுக்காக உடம்ப ரொம்ப அழகா பார்த்துக்கணும், ரொம்ப அழகா பார்த்துக்கணும். இந்த முதலீடு இது ஒரு விதமான முதலீடு, புற தோற்றங்கள் ஒரு விதமான முதலீடு, வார்த்தை சொல்ற சொற்கள் இவை ஒரு விதமான முதலீடு, இதையெல்லாம் பல்கி பெருகணும். சார் இவ்வளவு செய்தி முதலீட பத்தியே ஒரு கால் மணி நேரம் பேசுறதுக்கு இது என்ன எக்கனாமிக்ஸ் கிளாஸா இல்ல வரவு செலவு கணக்கு பார்க்கலாமா என்ன பண்ணாம, இது என்ன மார்ச் ஏப்ரலா, என்ன டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், வரவு செலவு கணக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையே, எதுக்கு இவ்வளவு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இது இடங்கழி நாயனாருடைய புராணத்தை கேட்டால் ரெண்டு விஷயம், உணவு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்வாங்க, உணவு வேளா வேளைக்கு கிடைக்கும்னு சொல்வாங்க, பொன் பொருள் நிலம் இவையெல்லாம் நிரம்ப சேரும்னு சொல்றாங்க, பொன் சேரும் பொருள் சேரும் நிலம் சேரும் வீடு சேரும் எல்லாம் நிரம்ப சேருமா, பயனுடையதா சேரும், பயனுடையதா சேரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீடு வாங்கினார், சென்னையில வீடு வாங்கினார், அவருக்கு பெங்களூரு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, சரி அப்படின்னு இந்த வீட்டை வித்துட்டு பெங்களூர்ல வீடு வாங்குறாரு, 1.5 ஆண்டுகள்ல சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, முதல் வீடு எங்க இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துல இருக்கு ஆபீஸ், முதல்ல வாங்கின வீடு எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கு ஆபீஸ். அவர் சொன்னார், நான் இந்த வீட்டை நித்தே இருக்க வேணாம், செவனே அங்கேயே வாடகைக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு. யார விட்டது, சரி அந்த வீட்டை வித்துட்டு இங்க இன்னொரு வீடு வாங்கலாம், இருந்த வீட்டையே கொடுத்த வீட்டையே கேட்டு பார்க்கலாம், விலை படியல வாங்க முடியல, இங்க வித்து அங்க வித்து அங்க வாங்கி இங்க வாங்கி அப்படியே சில்லறையாகி அந்த அளவு பணம் தேரல, கடன் உடனே வாங்கி வாங்கலாம்னு முடிவு பண்ணும் போது அவர் கொடுக்கறதா இல்லை இருக்க, வீட்டை வாங்கினவரு கொடுக்கறதா இல்லை இருக்க. அப்போ நாம செய்கிற முதலீடு நமக்கு பயனுடையதாக இருக்கணும். சில பேர் பிள்ளைய ஒரு முதலீடு நான் முதலீடு சொன்னேன், குழந்தைங்கெல்லாம் ஒரு முதலீடு, சில பேருக்கு அது முதலீடா பயன் தரும், சில பேருக்கு ஏன் சார் நீங்க நல்லா சொல்லிட்டா சார் கண்ணதாசன், என்னைய பெத்தா இளநீரு பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு நல்லா சொல்லிட்டா சார், தாங்க முடியல சார். அப்ப சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, புள்ள குட்டி பெக்காதவங்களா ரொம்ப புண்ணியம் வந்து சார், புள்ள குட்டி பெக்காதவங்களா ரொம்ப புண்ணியம், அதுதானே காயப்படுத்துற ஒரு விஷயம், புள்ள குட்டி பெத்தவங்க புண்ணியமானது போய் புத்து என்கின்ற அரணை புத்து என்கின்ற நரகத்தை நீக்கக்கூடியதுதான் புத்து அரண் புத்திரன், புத்துங்கிற நரகத்துல நாம போகாம காவந்து பண்ணக்கூடியவனா புத்திரன், ஆனா உள்ளபடி இல்லாதவங்களாம் ரொம்ப புண்ணியவான் சார்ந்து நான் உள்ள பெற்றவர் சொன்னார்னு வச்சுங்க, அவர் ரொம்ப மோசமான முதலீடை செஞ்சிருக்காரு பொருள். சில பேர் எல்லா முதலீட்டையும் மனைவி பெயர்ல பண்ணியிருப்பாங்க, எல்லா முதலீட்டையும் பிள்ளைங்க பேர்ல பண்ணியிருப்பாங்க, எல்லா முதலீட்டையும் வேற யாரு பேர்லயோ பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒத்தருக்குள்ள ஒத்தர் கூட்டணி அமைச்சு இவரை கடைசியில முதியோர் இல்லத்துல அனுப்பிச்சுட்டு அவங்க எல்லாம் சுகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி சில பேர் முதலீடு தவறா போயிடுது,
மூச்சு பயிற்சியை ஒழுங்கா செய்யாம, பிராணாயாமத்தை ஒழுங்கா செய்யாம, மூச்சை வேக வேகமா விட்டு, வேக வேகமா ஓடி, வேக வேகமா சாப்பிட்டு, வேக வேகமான ஒரு முதலீட்டுல செஞ்சவனும் இருக்கிறாங்க. அவசர கொடுக்கையா கடைசியில எல்லாம் போன உடனே நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் சார், கொஞ்சம் பொறுமையா நின்று நிதானிச்சிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி. இதெல்லாம் முதலீட்டுல தவறான முதலீடு. இந்த முதலீடுகளை எல்லாம் பார்த்து பார்த்து நாம எப்படி ஒரு நல்ல முதலீடை செய்யலாம், நமக்கு பயன் தரக்கூடிய முதலீடு எதுனா, இடங்களி நாயனார் என்று 54வது நாயனார். இந்த நாயனாரினுடைய சரித்திரத்தை கேட்டா நம்மோட முதலீடு நல்லதா இருக்கும். நாம பேசுற வார்த்தை ஒரு முதலீடா இருக்கும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு முதலீடா இருக்கும், நம்ம வாங்குற துணிமணி ஒரு முதலீடா இருக்கும், நாம வாங்குற நகை ஒரு முதலீடா இருக்கும், நாம வாங்குற நிலம் பொருள் எல்லாம் ஒரு முதலீடாக இருந்து பல்வி பெருகி பயனும் தரும், பயனும் தரும்.